إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله سبحانه وتعالى இந்த உலகத்தை படைத்து இதிலே பல ஜீவராசிகளை படைத்து அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக அமைத்து அதனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அதனுடைய பயணங்களை மேற்கொள்ள வைக்கிறான். அது சாதாரண மிருகங்கள் பறவைகளிலிருந்து கண்ணுக்கு தெரியாத பல்வேறுபட்ட விடயங்களிலும் அந்த அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக மனித படைப்பாக இருக்கக்கூடிய எம்மிலும் அந்த அல்லாஹ்வினுடைய ஏற்பாடே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எம்முடைய பிறப்பு முதல் ஒவ்வொரு பருவ காலங்களிலும் எமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்கள், அதேபோன்று எமது உடல் உறுப்புகள், எமது சிந்தனைகள், எமது உணர்வுகள் என்று இந்த அனைத்திலும் அந்த அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு சம்பந்தப்படுகிறது. அந்த அல்லாஹ்வின் ஏற்பாட்டிற்கு ஏற்ப அந்த ஒவ்வொன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனைத்துக்கும் மத்தியில் நான் என்ற ஒருவனாக அல்லது மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியாக சிந்தித்து பார்த்தால் நான் என்ற அந்த மனிதன் யார் என்பது சற்று யோசித்து பதில் தெரிய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த மனிதனை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்திலே அவன் எதையுமே தெரியாத ஒரு நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் வாழக்கூடிய வாழ்க்கையிலே பல்வேறு விடயங்களை தெரிந்து கொள்கிறான். இறுதியில் அவனுடைய முதுமை காலத்திலே எப்படி ஒரு காலத்தில் ஒன்றுமே தெரியாத குழந்தையாக இருந்தானோ அதே ஒரு நிலைக்கு மீண்டும் அவன் மீண்டு செல்கிறான். இப்படியான பல கட்டங்களையும் பல வினோதங்களையும் அடக்கியதாக இந்த வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான இந்த வினோதமான வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அறிவு, அதே நேரம் அந்த அறிவை சேமித்து வைப்பதற்காக அல்லாஹு தஆலா எமது உடலிலே ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த இடம், இவற்றை சரியான முறையிலே கண்காணிக்க வேண்டிய ஒரு தேவை எம் ஒவ்வொருவருக்கும் காணப்படுகிறது. எப்பொழுது ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கைக்கு பொருத்தமான அறிவுகளை சுமந்து அதனை சரியாக கற்று அதன் அடிப்படையிலே தமது வாழ்க்கையின் பயணத்தை அமைத்துக் கொள்கிறானோ அவன் அவனது வாழ்க்கையில் சிறந்த ஒரு முடிவை எட்டுகிறான். அதே நேரம் எதை கற்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை இல்லாமல் கண்டதையெல்லாம் படித்துக் கொண்டு கண்டபடி வாழ நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் முடிவில் சந்திப்பது தோல்வியாகும். எனவே இப்படியான எமது வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறான சிந்தனையிலே நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்வோம் என்றால், அதற்குரிய ஒரே பதிலை அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா மிக அழகாக கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த உபதேசங்களையும் அதனுடைய அந்த போதனைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தான் சற்று பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவின் அந்த வேத வார்த்தைகளை, எம்மை படைத்தவனாக நாம் யாரை நம்புகிறோமோ அந்த படைப்பாளனின் இந்த வார்த்தைகளை சரியாக நாம் உள்வாங்கி எமது உள்ளங்களில் ஆழ பதித்துக் கொள்வோம் என்று சொன்னால் எமது வாழ்க்கையை மிக அழகான முறையிலே நாம் கடந்து சென்று விட முடியும். எனவே இந்த அடிப்படையில் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது தெரிந்தாலும் நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி இந்த இடத்தில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது அல்லாஹு தஆலா இந்த மனிதனை இந்த உலகத்தில் படைத்து அவனுக்கு பல்வேறு கட்டங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினாலும் இன்பங்கள் துன்பங்கள் என்ற இரண்டு விடயங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த இன்பத்தை பொறுத்தவரைக்கும் சாதாரணமாக ஒவ்வொரு மனிதர்களும் விரும்பக்கூடிய ஒரு விடயமாகும். ஒவ்வொரு மனிதனும் அந்த இன்பத்திற்காகத்தான் பாடுபடுகிறான். அந்த இன்பம் எந்த கோணத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அதே நேரம் மனிதர்களாகிய நாம் துன்பம் என்ற ஒரு அம்சத்தை முற்றுமுழுதாக வெறுக்கிறோம். அதனை நாம் எந்த கோணத்திலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. அந்த துன்பத்திலிருந்து வெகு சீக்கிரம் விடுதலையாகிவிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எவ்வாறு அமைத்திருக்கிறான் என்றால், இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு பயணமாகவே மனிதர்களின் வாழ்க்கை பயணத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வாழ்ந்து இன்பத்தில் மடிந்தவர்களும் யாரும் கிடையாது. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வாழ்ந்து துன்பத்தில் முடிந்தவர்களும் யாரும் கிடையாது. எனவே இப்படியான நாம் தெரிந்திருக்கக்கூடிய இந்த இன்பம் துன்பம் என்ற இந்த பகுதியானது பல்வேறுபட்ட தாக்கங்களை மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது. இந்த இன்பத்தின் காரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பு நிலை என்ன என்பதை மறந்து தன்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்ற அளவிற்கு உயர்கிறான். அதே நேரம் மனிதர்களுக்கு வரக்கூடிய இந்த துன்பத்தினால் சிலர் வாடி வதங்கி மிகவும் கீழ் நிலைக்கு சென்று தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கும் செல்கிறார்கள். இந்த ஒவ்வொன்றுக்குமான காரணம் என்னவென்று நாம் பார்த்தால், அவர்களுக்கு போதிய அறிவு இல்லாததுதான் இதனுடைய மிக முக்கிய காரணமாக இருக்கிற. இந்த இன்பமான நேரங்களையும் துன்பமான நேரங்களையும் நாம் எப்படி கழிக்க வேண்டும், இது எதற்காக எமக்கு வருகிறது, இதனுடைய உண்மை நிலைமை என்ன என்ற விடயங்களை ஒரு மனிதன் சரியாக விளங்கி அதன் அடிப்படையில் அதனை கடந்து செல்வான் என்று சொன்னால், அவனை எந்த ஒரு இன்பமும் பாதிக்காது, எந்த ஒரு துன்பமும் பாதிக்க. எனவே மனிதர்களுக்கு வரக்கூடிய இந்த இன்பம் எப்படியானது, துன்பம் எப்படியானது என்ற அம்சத்தை கூறுவதென்று சொன்னால், எந்த ஒரு மனிதனாலும் அதனை முழுமையாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், அவனும் சாதாரண ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறான். இதை யாரினால் சரியாக முழுமையாக சொல்ல முடியும் என்றால், யார் எம்மை படைத்த நாயனாக இருக்கிறானோ அந்த அல்லாஹ்வினால் மட்டுமே இதனுடைய உண்மை நிலவரத்தை பற்றி சொல்ல முடியும். எனவே அந்த அல்லாஹ் இந்த இன்பம் துன்பம் என்ற விடயங்களை அல் குர்ஆனிலே மிக அழகாக, இதனுடைய உண்மை நிலவரம் என்ன, எதற்காக இது வருகிறது என்ற பல்வேறுபட்ட கட்டங்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். முதல் அம்சமாக அல்லாஹு தஆலா கூறக்கூடிய செய்தி சூரா அல்-ஹதீத் என்ற அத்தியாயத்தின் 22-23 வசனங்களிலே இவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கபலி அன் நபரஹா இன் ஸாலிக அலல்லாஹி யஸீர். அதாவது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும், அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதே போன்று உங்களுக்குள் உங்கள் ஆத்மாக்களுக்குள் நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும், அது அல்லாஹ்வினுடைய பதிவேட்டிலே அது நடப்பதற்கு முன்னே எழுதப்பட்டே தவிர இல்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், நிச்சயமாக இது அல்லாஹ்விற்கு மிக எளிதானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது, இதிலே அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், எமக்கு நடக்கக்கூடிய நலவுகள் கெடுதிகள், இந்த பூமியில் நடக்கக்கூடிய எப்பேற்பட்ட இன்பமாக இருக்கட்டும், கோரமான துன்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வினது பதிவேட்டிலே அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது நடப்பதற்கு முன்னரே அல்லாஹு தஆலா பதிந்து விட்டான், நிச்சயமாக இது அல்லாஹ்விற்கு மிக எளிதானது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், மனிதர்களாகிய எமக்கு நாளை நடப்பது, 10 வருடங்கள் கழித்து நடப்பது எமக்கு தெரியாது. நாளை நாம் இந்த உலகத்தில் இருப்போமா என்பதே எமக்கு தெரியாத விடயம். ஏதோ சில யூகங்களின் அடிப்படையிலே சில விடயங்களை நாம் சொல்ல முடியும், அதுவும் சற்று சிரமப்பட்டுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பூமியில் நடக்கக்கூடிய அனைத்தையும், மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்தையும் அந்த பதிவேட்டிலே எழுதிவிட்டான். அதன்படிதான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அனைத்தையும் அறிந்து அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான். அவனுக்கு இது சாதாரண விடயமாகும். அவனுடைய அறிவு அந்தளவு விசாலமானது என்பதனை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தஆலா மிக அழகாக எமக்கு உணர்த்துகிறான். அதே போன்று தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயம், லிகைலா தஸு அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். எதற்காக அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எமக்கு நடக்கக்கூடிய இந்த இன்பங்களையும் துன்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறான், எதற்காக அவற்றை எழுதி வைத்திருக்கிறான் என்றால், உங்களுக்கு தப்பிவிட்ட எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ளாமல் இருப்பதற்கும், உங்களுக்கு தரப்பட்ட விடயங்களை நினைத்து நீங்கள் ஆணவப்படாமல் இருப்பதற்காகவுமே அல்லாஹு தஆலா இதனை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையிலே துன்பம் என்ற அடிப்படையில் சில விடயங்களை நாம் இழந்து விடலாம், எம்மை விட்டு அது தப்பி சென்று விடலாம். இவ்வாறான சமயங்களிலே மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஆத்மாவானது கவலைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, அதனுடைய சுபாவமாக அது இருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த மார்க்க கல்வி, இந்த அல்லாஹ்வினுடைய உபதேசங்கள் பயனளிக்கும் என்றால், அவன் சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் சிந்தனையின் அடிப்படையிலே அவன் நகர்த்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவனுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டதென்றால் அவன் உடனே நினைக்க வேண்டியது, அல்லாஹு தஆலா இதனை எழுதி வைத்திருக்கிறான், எனவேதான் இது நடந்திருக்கிறது என்று அவன் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் எழுதியிருக்கிறான். இரண்டாவது விடயம், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். இன்பம் என்ற அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு ஒரு விடயம் வருகிறது என்றால் அதனை நினைத்து நாம் தான் பெரியவர்கள், எம்மிடம் இருப்பதுதான் மிக பெரும் செல்வம் என்று ஒரு மனிதன் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தரப்பற்றவற்றை நினைத்து சந்தோஷத்திலே நீங்கள் ஆணவப்படாமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இவற்றை எழுதி வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது என்றவுடன் அந்த ஆத்மாவினது இயல்பு என்னவென்று சொன்னால், அதை நினைத்து சந்தோஷப்படும், அதை நினைத்து அளவு கடந்த சந்தோஷத்தை நோக்கி செல்லும். இன்னும் இடம் கொடுக்கிற பொழுது அது பெருமைப்படக்கூடிய ஆணவப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு சென்றுவிடும். நான் மேலே கூறியது போன்று எப்பொழுதும் ஒரு மனிதன் சிந்தனையை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே அவன் சிந்தனையை பயன்படுத்தினால் அப்பொழுது அவனால் புரிந்து கொள்ள முடியும், எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நலவும் அல்லாஹு தஆலா எழுதி வைத்ததினால் வந்திருக்கிறது. அவன் எழுதவில்லை என்று சொன்னால் நிச்சயம் இது வராது என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வந்துவிடும். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர். மேலும் அல்லாஹ் பெருமையடிக்கக்கூடிய, கர்வமாக நடக்கக்கூடிய யாவரையும் நேசிப்பதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே பாருங்கள், எமக்கு வரக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள், இந்த இரண்டினுடைய அடிப்படை நிலைமையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிவிடுகிறான். எப்படி? எமக்கு எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் எம்மை வந்தடையும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி. இன்பமாக இருந்தால் அதை வைத்து நாம் பெருமையடிக்கக்கூடிய அளவிற்கு சென்றுவிடக் கூடாது. அதே நேரம் துன்பமாக இருந்தால் அதை நினைத்து நினைத்து கை சேதப்படக்கூடிய அளவிற்கு நாம் சென்றுவிடக் கூடாது. ஏன்? அந்த இரண்டும் எழுதப்பட்டதுதான் எமக்கு வருகிறது என்று நினைத்து எம்மை நாம் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மத்தியில் ஒரு விடயம் காணப்படுகிறது, அதுதான் நிம்மதி என்று சொல்லப்படும். இன்பத்தை ஒரு மனிதன் சந்திக்கிற பொழுது அவன் சந்தோஷம் அடைகிறான், அவனுடைய மனநிலை உச்சகட்டத்தை அடைகிறது. அதே நேரம் துன்பத்தை ஒரு மனிதன் சந்திக்கிற பொழுது அவனுடைய மனநிலை அப்படியே தாழ்ந்து வருகிறது. அந்த இரண்டிற்கும் மத்தியிலே ஒரு மனிதன் பயணித்துக் கொண்டிருந்தால்தான் அவன் சரியான ஒரு பயணத்தை இந்த உலகத்திலே மேற்கொள்ள முடியும். எனவே இந்த நிம்மதியை ஒரு மனிதன் சரியான முறையிலே அடைவதென்றால் அதற்கு அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அறிவுரைகளை தவிர வேறு வழியே கிடையாது. சரி, முதலிலே நாம் இந்த இன்பம் துன்பம் இதனுடைய அடிப்படை தன்மைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக, இந்த அடிப்படை தெரியாமல் ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் தடுமாறுகிறான் என்பதனை அல்லாஹு தஆலா மிக அழகாக இன்னும் சில வசனங்களின் மூலம் எடுத்துரைக்கிறான். சூரா ஹூத் என்ற அத்தியாயத்தின் 9, 10, 11 வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்பத்திலே நாம் மிக அழகாக இன்பம் துன்பம் என்ற இரண்டு பகுதிகளை பார்த்தோம். அல்லாஹ்வின் விதியிலே எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் எம்மை வந்து அடைகிறது என்பதனை பார்த்தோம். அது எழுதப்பட்டிருப்பதற்கான காரணம் எமக்கு நாம் இழந்த விடயங்களை நினைத்து நாம் கைசேதப்படாமல் இருப்பதற்கும், எமக்கு தரப்பட்ட விடயங்களை கொண்டு நாம் ஆணவப்படாமல் இருப்பதற்கும் தான் என்ற விடயத்தை நாம் பார்த்துவிட்டோம். இந்த உண்மையை ஒரு மனிதன் சரியாக விளங்கிக் கொள்ளாமல், படைத்தவனின் வார்த்தைகளில் கவனம் செலுத்தாமல், இந்த வாழ்க்கை பயணத்தின் கல்விகளை சரியான முறையிலே ஒரு மனிதன் படித்துக் கொள்ளாமல் இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடிய அறிவற்ற அல்லது அறிவில் குறைந்த, சிந்தனையில் குறைந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வல இன் அஸக்கனல் இன்ஸான மின்னா ரஹ்மதன் சும்ம நஸ்அனா மின்ஹு இன்னஹு லயஊஸுன் கஃபூர். அதாவது ஒரு மனிதனைக்கு நாம் எமது அருளை சுவைக்க செய்து, ஒரு மனிதனுக்கு நாம் இன்பத்தை கொடுக்கிறோம், அது அல்லாஹ்வினது அருள், இதனை அவனுக்கு நாம் சுவைக்க செய்து அதற்கு பிறகு அவனை விட்டும் அதை நாம் கலட்டி விட்டோம் என்றால், அவனை விட்டும் அதை அகற்றி விட்டோம் என்றால், அவன் நம்பிக்கை இழந்து செல்லக்கூடியவனாகவும் நிராகரிக்கூடியவனாகவும் நன்றி மறந்து செல்லக்கூடியவனாகவும் ஆகிவிடுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இது இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் அவனுக்கு இன்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த இன்பத்திலே அவன் ஆணவமாக பெருமைத்தனமாக அவன் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த நிலைமை மாறிவிடுகிற பொழுது அவனுடைய நிலைமை என்ன? ஏற்கனவே என்னிடம் இருந்தது மீண்டும் நான் அதை சேர்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனையை கைவிட்டுவிட்டு அவன் நம்பிக்கை இழக்கக்கூடிய மனிதனாக செல்கிறான். இத்தோடு என்னுடைய கதை முடிந்து விட்டது என்ற ஒரு நிலைமைக்கு அவன் செல்கிறான். அதே போன்று அவன் நன்றி மறந்து அல்லாஹு தஆலா இவ்வளவும் தந்தான், மீண்டும் எடுத்து விட்டான் என்றால் திரும்பவும் தருவதற்கு அவன் சக்தி வாய்ந்தவன், அனைத்தையும் மறந்துவிட்டு அவன் நன்றி மறந்து நடக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு இன்பத்தை அவனிடமிருந்து அகற்றப்படுகிற பொழுது அவன் நம்பிக்கை இழக்கக்கூடியவனாகவும் நன்றி மறக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து நாம் எமது இன்பம் எம்மை விட்டும் அகற்றப்பட்டால் நாம் நம்பிக்கை இழக்கவும் கூடாது, நன்றி மறக்கவும் கூடாது என்பதனை மிக அழகாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் எமக்கு உணர்த்துகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இப்படி அவனுக்கு ஒரு இன்பம் இருந்து அது அவனை விட்டும் கலட்டப்பட்டு விட்டது, அதற்கு பிறகு அவனுடைய அவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்திற்கு பிறகு அவனுக்கு நாம் இன்பங்களை கொண்டு சுவைக்க செய்தால் வந்த துன்பம் அவனை விட்டு கலட்டப்பட்டு அவனுக்கு அருள்கள் நிறைந்து வழிகிறது என்றால் அப்பொழுது அவன் சொல்லக்கூடிய விடயம் என்ன? நேரத்தோடு எனக்கு இல்லாமல் சென்றது, நான் பல விடயங்களை இழந்தேன், மீண்டும் அந்த நிலைமை எனக்கு வந்துவிடலாம் என்ற சிந்தனையெல்லாம் அவனுக்கு வருகிறதில்லை. அவன் என்ன சொல்கிறான்? என்னுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், கெடுதிகள் அத்தனையும் என்னை விட்டு சென்று விட்டது, என்னுடைய நிலைமைகள் எல்லாம் சீராகிவிட்டது என்று சொல்லி நிச்சயமாக அவன் பெரும் சந்தோஷப்படுகிறான். அதே போன்று அவன் ஆணவப்படுகிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே பாருங்கள், இந்த சாதாரண மனிதர்கள் இந்த மார்க்க கல்வி இல்லாத மனிதர்களுடைய நிலைமை அல்லாஹு தஆலா அழகாக விவரிக்கிறான். கெடுதிக்கு பிறகு வரக்கூடிய நலவின் மூலம் அவன் இதற்கு பிறகு எனக்கு கெடுதியே வரப்போவதில்லை என்ற ஒரு மனநிலைக்கு அவன் செல்லுகிறான். ஆனால் அது பிழையானது என்ற ஒரு விடயத்தை எமக்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன ஸபரு வ அமிலு ஸாலிஹாத் உலாஇக லஹும் மக்ஸிரதும் வ அஜ்ருன் கபீர். அவ்வாறல்ல, இப்படி ஒரு மனிதன் ஒரு மடத்தனமாக தான் தோன்றித்தனமாக நடக்கிறான், அவனுக்கு ஒரு நலவை கொடுத்து அதை கலட்டி விட்டால் அவன் நம்பிக்கை இழக்கிறான், நன்றி மறக்கிறான். அந்த கஷ்டத்திற்கு பிறகு நலவை கொடுத்தால் இதற்கு பிறகு எனக்கு கவலையே கிடையாது என்று அவன் ஆணவப்படுகிறான், பெரும் சந்தோஷப்படுகிறான். இரண்டுமே தவறு. இந்த இரண்டு நிலைமைகளும் தவறு. சரியானது எது என்று சொன்னால், இல்லல்லதீன ஸபரு வ அமிலு ஸாலிஹாத். எப்படி அவன் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியது. அது அப்படித்தான் வரக்கூடியது. நான் நினைப்பது போன்று இங்கு எதுவும் நடப்பது கிடையாது. படைத்த அல்லாஹ்வினது ஏற்பாட்டிலேதான் இது பயணிக்கிறது என்று ஒரு மனிதன் எப்பொழுதும் எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நலவிலே இருக்கிற பொழுது அவன் கெடுதி வரக்கூடாது, வராது என்ற ஒரு சிந்தனையிலும் இருந்துவிடக் கூடாது. அதே நேரம் ஒரு கெடுதியில் அவன் அகப்பட்டிருக்கிற பொழுது எனக்கு நலவு வராது என்ற சிந்தனையிலும் அவன் இருக்கக்கூடாது. எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இல்லல்லதீன ஸபரு வ அமிலு ஸாலிஹாத். அவனுக்கு கெடுதி வருகிறதா, அத்தோடு அவன் இருந்த நல்ல குணத்தை எல்லாம் மறந்துவிட்டு பிழையாக நடப்பது முஸ்லிமுக்கு அழகல்ல. அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவனுடைய அந்த துன்பத்தை பொறுத்து அதே நேரம் அந்த பொறுமையோடு நல்லமல்களையும் அவன் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அவனுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது, அதே போன்று பெரும் கூலிகளும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே பாருங்கள், இந்த மூன்று வசனங்களின் மூலம் மிக அழகாக ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மை என்ன என்பதனையும், அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் அல்லாஹு தஆலா மிக அழகாக கூறுகிறான். அதே போன்று இதே விடயத்தை இன்னும் தெளிவாக சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா 15-16 வசனங்களிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். ஃபஅம்மல் இன்ஸானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃஅக்ரமஹு வநஅமா ஃபயகூலு ரப்பி அக்ரம. மேலே நாம் ஒரு மனிதனுக்கு நலவை கொடுத்து அதை கலற்றிவிட்டால் அவன் நம்பிக்கை இழக்கக்கூடியவனாக, நன்றி மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று அந்த கெடுதிக்கு பிறகு நலவை கொடுக்கிற பொழுது என்னை விட்டும் சகல கெடுதிகளும் சென்று விட்டது என்று சொல்கிறான் என்ற அல்லாஹ்வினது வார்த்தையை பார்த்தோம். அதிலே சரியான சிறந்தவர்கள் யார் என்றால், வரக்கூடிய அனைத்தையும் எதிர்நோக்குவதற்கு தயாராக இருந்து கெடுதிகள் வருகிற பொழுது பொறுத்து கொண்டு நல்லமல்களை தொடர்ந்து செய்பவர்கள் தான் என்பதனை நாம் மிக அழகாக விளங்கிக் கொண்டோம். இதனே அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தில் இன்னும் அழகாக சொல்கிறான், ஃபஅம்மல் இன்ஸானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃஅக்ரமஹு வநஅமா. எப்படி, அதாவது ஒரு மனிதன் இருக்கிறானே, இந்த மனிதன் யார், ஒரு அறிவாளி அல்ல. அல்லாஹு தஆலா வெறுமனவே இன்சான் என்று குறிப்பிடுகிற பொழுது ஒரு முஸ்லிமான முஃமினான மார்க்க கல்விகளை சுமந்த ஒரு அறிவாளியை அல்லாஹு தஆலா அப்படி பயன்படுத்துவதில்லை. இன்சான் என்று பயன்படுத்துகிறான் என்றால் அவன் சாதாரண ஒரு மனிதன், அவனுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாது, இஸ்லாமிய சிந்தனைகளை அவன் சுமக்காத மனிதனாக இருப்பான். அவ்வாறான மனிதர்களை தான் அல்லாஹு தஆலா மனிதன் என்று அல் குர்ஆனிலே பயன்படுத்துகிறார். அதாவது சாதாரண ஒரு மனிதன், அவனை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். அவனுடைய சோதனை எப்படி, ஃபஅக்ரமஹு வநஅமஹு. ஒரு விதமாக அல்லாஹ் சோதிக்கிறான், அவனை கண்ணியப்படுத்துகிறான், அவனுக்கு பல்வேறுபட்ட அருள்களை செய்கிறான். அது பொருளாதார ரீதியாக அவனுக்குரிய குழந்தை செல்வங்களின் வழியாக அவனுடைய தோற்றத்திலே. இப்படி ஒரு மனிதனை சோதிக்க வேண்டும், இவன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதனை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சில மனிதர்களை கண்ணியப்படுத்துகிறான், அதே போன்று அருள் செய்கிறான். இவன் மார்க்க கல்விகளை இழந்த ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய அந்த வேத வார்த்தைகளின் உண்மை தன்மையை சிந்திக்காத மனிதன் என்ற காரணத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த இன்பமான நிலையோடு அவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அவன் சொல்கிறான் என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அவன் சொல்கிறான். எதை வைத்து? அவனை அல்லாஹு தஆலா பிற மக்கள் மத்தியில் கண்ணியப்படுத்தி விட்டான், அவனுக்கு சில அருள்களை கொடுத்து விட்டான். அல்லாஹ் கொடுத்ததன் காரணம் அவனை சோதிப்பதற்காக. இவன் நினைத்துக் கொண்டான், அல்லாஹ்விடம் எனக்கு ஒரு இடம் கிடைத்து விட்டது, அல்லாஹ்விடம் எனக்கு ஒரு மதிப்பு கிடைத்து விட்டது, அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அவன் நினைக்கிறான். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அல்லாஹு தஆலா எம்மை கண்ணியப்படுத்துகிறான், எமக்கு அருள் செய்கிறான் என்றால் உடனே நாம் அல்லாஹ்விடம் எமக்கு நல்ல பெயர் கிடைத்து விட்டது என்று நினைத்து விடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய சோதனை, அவ்வளவுதான். இந்த நேரத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு தான் இந்த நிலைமை வருகிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இவ்வாறு மட்டுமல்ல வேறு விதத்திலும் சோதனையை தருவான். சில நேரங்களிலே சில வகையான மனிதர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படி என்றால் அவனை கண்ணியப்படுத்தவில்லை, அவனுக்கு அருள் செய்யவில்லை, அவனுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த செல்வங்களிலும் ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்துகிறான், ஒரு குறைவை ஏற்படுத்துகிறான். அவனுக்கு அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருந்ததை அவன் மட்டுப்படுத்துகிறான். இப்படி அவனை சோதித்து பார்க்கிறான். இவனுக்கு மார்க்க கல்வி கிடையாது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் தெரியாது. ஃபயகூலு ரப்பி அஹானன், உடனே அவன் சொல்லுகிறான், எனக்கு இவ்வளவு காலம் வந்து கொண்டிருந்தது செல்வங்கள் தாராளமாக வந்து கொண்டிருந்தது, இதோ தடைப்பட்டு விட்டது, என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்கிறான். என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அந்த மனிதன் சொல்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு மார்க்க கல்வி கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த விதத்திலும் என்னை சோதிப்பான், இப்பொழுதும் நான் சரியாக நடக்கிறேனா இல்லையா என்பதுதான் அவனுடைய சோதனை. இப்படி அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய செல்வத்தை குறைத்து விட்டதனால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு இழிவு ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம் கிடையாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மனிதர்கள் மார்க்க கல்வியை இவ்வாறான போதனைகளை தூக்கி எறியக்கூடியவர்களுக்கு இந்த சிந்தனை இருக்காது. அவர்கள் அவர்களுடைய இஷ்டத்திற்கு அவர்களுடைய சிந்தனை எப்படி தோன்றுகிறதோ அப்படி பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவதை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இரண்டு வசனங்களின் மூலம் நாம் புரிய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தஆலாவிற்கு மனிதனை சோதித்து பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். அது நலவை கொடுத்தும் சோதிப்பான், கெடுதியை கொடுத்தும் சோதிப்பான். ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துகிறான், அவனுக்கு அருள்களை கொடுக்கிறான் என்றால் சாதாரண மனிதன் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லுவான். ஆனால் அது உண்மையிலேயே அல்லாஹ் கண்ணியப்படுத்தியது கிடையாது, வெறுமனவே அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்கு அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்று சில மனிதர்களை அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காக அவர்களுடைய செல்வங்களை செழிப்புகளை அதாவது நிர்ணயித்து விடுவான், குறைத்து விடுவான். அந்த நேரத்தில் சாதாரண மனிதன் அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டதாக எண்ணுவான். அது இழிவும் கிடையாது, அல்லாஹு தஆலா சோதிக்க கூடிய இன்னொரு வடிவம் தான் அது. எனவே இந்த விடயங்களை நாம் மிக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களிலே பலர் கோட்டை விட்டு தடுமாறி கொண்டிருப்பதை எம்மால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே மேலே நாம் விளங்கிய இந்த இரண்டு அத்தியாயங்களின் வசனங்களின் மூலம் சாதாரணமான ஒரு மனிதன், மார்க்க கல்விகள் அற்ற ஒரு மனிதன், அல்லாஹ்வினுடைய விசுவாசத்திலே குறைபாடுள்ள ஒரு மனிதன் எப்படி தனக்கு ஏற்படக்கூடிய இன்ப நிலைமைகளையும் துன்ப நிலைமைகளையும் அவன் எதிர்கொள்கிறான், அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதனை மிக அழகாக நாம் விளங்கியிருக்கிறோம். இதிலிருந்து நாம் அந்த அறிவற்ற மனிதனை போன்று செயல்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில் சில விடயங்களையும் நாம் படித்துக் கொண்டோம். அதே போன்று பின்னால் நாம் இரண்டு ஹதீஸுகளை பார்க்கலாம். இந்த இரண்டு ஹதீஸுகளின் மூலம் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன், ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன் இந்த நலவுகளையும் கெடுதிகளையும் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், இந்த நலவுகளையும் கெடுதிகளையும் எவ்வாறு அவன் கடந்து செல்ல வேண்டும் என்பதனை இந்த இரண்டு ஹதீஸுகளின் மூலம் அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எப்படி அஜபன் லி அம்ரில் முஃமின் இன் அம்ரஹு குல்லுஹு கைர் وليس ذاك لأحد إلا للمؤمن وإن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له. இவ்வாறு அதாவது இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி நிச்சயமாக வரும். அது காஃபிராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய சிந்தனை, அவரவர்கள் வாழக்கூடிய வழிகள் அவர்களுக்கு அந்த இன்பத்தின் பெருமதியையும் துன்பத்தின் பெருமதியையும் காட்டிக் கொண்டு செல்லும். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்குள்ள அறிவுகளுக்கு ஏற்ப அந்த இன்பங்களையும் துன்பங்களையும் கடந்து செல்வார்கள். ஒரு மனிதன் எப்படி, அதாவது ஒரு விசுவாசி, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதன் தனக்கு வரக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் எவ்வாறு எதிர்கொள்வான், அவன் அந்த நிலைமைகளை எவ்வாறு சந்திப்பான் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக கூறுகிறார்கள். எப்படி அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு விசுவாசியினுடைய காரியம், ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆச்சரியமானது புதினமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன், இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுடைய ஒவ்வொரு காரியங்களும் நல்லதாகத்தான் இருக்கிறது. அவனுடைய ஒவ்வொரு காரியங்களும், அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களும் நலவாகத்தான் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வலைஸ ஸாகலி அஹதின் இல்லா லில் முஃமின், இந்த பாக்கியம் வாழ்க்கையே நலவுதான் என்ற இந்த பாக்கியம் ஒரு முஃமினுக்கே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு முஃமினுக்கே தவிர வேறு யாருக்கும் கிடையாது இந்த பாக்கியம். என்ன அது? ஒரு மனிதனுடைய, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை, வாழ்க்கை முழுக்க நலவாக இருக்கிறது என்றால் சந்தோஷம் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறதா, துன்பமே அவனுக்கு வருவதில்லையா என்று கேட்டால், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவனுக்கு இந்த அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பற்றிய அறிவு இருக்கும், இந்த வசனங்களை பற்றிய நம்பிக்கையும் இருக்கும், அதன் அடிப்படையில் அவனுடைய செயல்பாடும் இருக்கும். எனவே அவன் இன்பங்கள் என்றால் என்னவென்று தெரிந்திருப்பான், அதனை எவ்வாறு கடக்க வேண்டும் என்று விளங்கியிருப்பான். அவன் என்ன செய்வான் என்றால், அவனுக்கு ஒரு இன்பம் அடைந்தால், அவனை ஒரு சந்தோஷம் வந்தடைந்தால், அவன் அதை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு ஆணவப்பட்டு கர்வம் கொள்ளக்கூடிய அளவிற்கு செல்ல மாட்டான். அவன் யோசிப்பான், அவன் நடுநிலையாக யோசிப்பான், எவ்வாறு இந்த நலவு இதுவரையில் எனக்கு கிடைத்திருக்கவில்லை, இந்த சந்தோஷம் இவ்வளவு காலம் என்னோடு ஒட்டி கொண்டதில்லை, இப்பொழுது வந்திருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹு தஆலா தான் இதனை தந்திருக்கிறான் என்பதனை புரிந்து அந்த அல்லாஹுவிற்கு அவன் நன்றி செலுத்துவான். அந்த அல்லாஹுவை அவன் புகழுவான், அவனுக்கு நன்றி செலுத்துவான். ஏனென்றால் அவனுக்கு சிந்தனை இருக்கிறது, அவன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வளவு காலம் இந்த இன்பம் இருக்கவில்லை, இதோ வந்திருக்கிறது, இது எங்கிருந்தோ வந்திருக்கிறது, மிக பெரும் சக்தி இதனை எனக்கு தந்திருக்கிறது என்பதனை புரிந்து அவனை ஒரு சந்தோஷம் வந்தடைந்தால் பெருமையடிக்க கூடிய ஒரு நிலைக்கு அவன் செல்ல மாட்டான். தனக்கு தான் இதெல்லாம் இருக்கிறது, அவருக்கு இல்லை இவருக்கு இல்லை என்று நினைத்து ஆணவப்பட மாட்டான். அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவான். அந்த அல்லாஹுவிற்கு செலுத்தக்கூடிய நன்றியை அவன் அதிகப்படுத்துவான். எனவே அது அவனுக்கு நலவாக அமைகிறது, எனவே அது அவனுக்கு நலவாக அமைகிறது. எனவே சாதாரணமாக பல உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதனுக்கு இன்பம் வருகிறது என்று சொன்னால் அது வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களிலே வரும். அவனது குடும்ப வாழ்க்கையில் குழந்தைகளின் வழியாக வரும், அவனது செல்வங்களின் வழியாக வரும். இப்படி பல்வேறு பட்ட அமைப்பிலே இந்த இன்பத்தை எம்மால் அடைந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் பெருமையடிக்கக்கூடிய ஆணவப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு எப்படி எவ்வாறு செல்கிறான் என்றால், இந்த அனைத்தையும் நான் தான் சாதித்தேன் என்று அவன் நினைத்துக் கொள்கிறான், அல்லது இந்த அனைத்தும் எனக்கு தான் இருக்கிறது என்று அவன் நினைத்துக் கொள்கிறான். இரண்டுமே மடத்தனம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், எங்களுடைய இன்பங்களை வைத்து நாம் இதனை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். அதாவது நாம் அடையக்கூடிய இன்பங்களுக்கு ஒரு உதாரணம் எவ்வாறு என்றால், சாதாரணமாக ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கிற ஒரு ஓட்டப்பந்தயம், இதிலே சாதாரணமாக ஒரு 10 வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 10 வீரர்களுக்குமே தான் முதலாவதாக வர வேண்டும் என்பதுதான் சிந்தனை, அதுதான் அவர்களுடைய ஆசை. அவர்கள் முதலாவது வரும் வரைக்கும் யார் முதலாவது வருவது என்று தெரியாது. அனைவரும் ஓடுகிறார்கள், அனைவரும் ஓடிவிட்டார்கள் என்பதற்காக முதலாவது வந்து விட்டாரா? கிடையாது. இடையிலே திடீரென்று ஒரு மனிதனுக்கு அப்படியே கால் சுலுக்கி புரண்டு விடுகிறார், முடிந்து விட்டது அவருடைய கதை. இன்னும் சில மனிதர்கள் சொல்கிறார்கள், ஓடுகிறார்கள், அங்கே ஒரு மனிதன் பொறாமையினால் அடுத்தவனுக்கு காலை போட்டு விழுத்தாட்டி விட்டான், முடிந்தது அவனுடைய கதை. ஏன் திடீரென்று ஒரு குண்டு வீச்சு அங்கே வீசப்பட்டு விட்டது, அனைவருடைய கதையும் முடிந்தது. இப்படியான பல கட்டங்களையும் தாண்டி ஒரு மனிதன் கடைசி வரை ஓடி ஜெயிக்கிறான் என்றால் அவன் தான் முதல் வீரனாக வருகிறான். இங்கு கேள்வி என்னவென்றால், ஓடியது இவன், முதலாவது வந்துவிட்டான், இவனுக்குரிய மற்ற அனைத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தியது யார்? அவனுக்கு காலை போட்டு விழ விடாமல் தடுத்தது யார்? ஒரு குண்டு வீச்சு அங்கு நடக்காமல் தடுத்தது யார்? அவனுக்கு காலிலே ஒரு சுளுக்கு ஏற்படாமல் தடுத்தது யார்? இந்த அனைத்தையும் தாண்டிதான் அவன் வென்றிருக்கிறான். இது இவனுடைய சாதனை கிடையாது. இங்கு விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு விடயத்திற்காக நாம் முயற்சி செய்கிறோம் என்றால் அந்த முயற்சி மட்டும்தான் எம்முடையது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது அல்லாஹினுடைய உதவியாகும், அது அல்லாஹினுடைய ஏற்பாடாகும். எனவே நாம் அல்லாஹுக்கு தானே நன்றி செலுத்த வேண்டும். அது தொழில் ரீதியான ஒரு அதாவது முன்னேற்றமாக இருக்கலாம், அல்லது குடும்பம் ரீதியான ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம், எதிலுமே அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே எமக்கு வருகிறது. அவனுக்கே நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வேண்டுமே என்றால் முயற்சி செய்திருக்கலாம், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹ்விற்கு தான் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஒரு முஃமின் இதனையெல்லாம் சிந்திக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அவனுக்கு ஒரு நலவு வந்தால் அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவான், அவ்வளவுதான், அவன் பெருமை அடிக்க மாட்டான். அதே போன்று இந்த முஃமினுக்கும் கெடுதி வரும், இந்த முஃமினுக்கும் ஒரு துன்பம் வரும். இன் அஸாபத்ஹு வர்ராஉ சபர, எவ்வாறு இந்த முஃமினுக்கும் துன்பம் வருகிறது, ஆனால் அவன் அதை எதிர்கொள்ளும் விதம் வித்தியாசமாக இருக்கிறது. அவனை ஒரு கெடுதி வந்து விட்டது என்றால் அவன் தூக்கிலே தொங்க மாட்டான். யார் கெடுதியை ஏற்படுத்தினான் என்று தேடி பார்த்து அவனை கொலை செய்ய செல்ல மாட்டான். தனக்கு யார் கஷ்டத்தை ஏற்படுத்தியவரோ அவரை பற்றி ஊருலகம் முழுக்க சொல்லி தெரிய மாட்டான். அவன் கடைபிடிக்க கூடிய ஒரே வழி இன் அசாபத்ஹு லர்ரா'உ சபர, அவனுக்கு ஒரு கெடுதி அவனை வந்தடைந்து விட்டதென்றால் அதற்காக அவன் பொறுமையாக இருப்பான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதாக நலவாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் அதற்கு அவனுக்கு கூலியை கொடுக்கிறான். ஏன் ஒரு மனிதன் சாதாரணமாக சிந்திக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை நாம் இந்த இடத்தில் மிக தெளிவாக புரிய வேண்டும். இந்த சிந்தனா ரீதியான ஒரு அம்சம் முஸ்லிம்கள் மத்தியிலே குறைந்த அளவில் காணப்படுகிறது. உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகமாக காணப்படுகிறது. இதனை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சிந்திக்க கூடியவர்களாக மாற வேண்டும். ஒரு மனிதனுக்கு கெடுதி வந்தால் அவன் அம்போ என்று அழுவான். இதுதான் ஒரு மனிதனுடைய உணர்ச்சி வசப்பாடு. ஆனால் சிந்திக்க கூடிய மனிதனாக அவன் இருந்தால்தான் அவனினால் பொறுமையாக இருக்க முடியும். எப்படி அந்த மனிதன் அழகாக சிந்தித்து பார்க்கலாம். எப்படி? முதல் கட்டமாக தனக்கு ஒரு கெடுதி வந்து விட்டதா, முதலாவது அவன் நினைக்க வேண்டியது என்ன? இதோ எனக்கு கெடுதி வந்திருக்கிறது, காலம் முழுக்க நான் கெடுதியோடு வாழ்ந்தவன் அல்ல, இப்பொழுது எனக்கு இந்த கெடுதி வந்திருக்கிறது, அவ்வளவுதான். இதற்கு முன் நான் சந்தோஷமாகத்தான் இருந்தேன், இப்பொழுதுதான் கெடுதி வந்திருக்கிறது என்றால் இதனை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான். உருவாக்கிய ஒருவனுக்கு இதை இல்லாமலாக்க முடியுமா முடியாதா? ஒன்று, நிச்சயமாக முடியும். இரண்டாவது ஒரு சிந்தனை, சிந்தனைக்குரிய சில துளிகளை கூறுகிறேன். ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விடுகிறது, அதாவது ஒரு வீட்டிலே ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது, ஒரு மையத்து விழுந்து விட்டது என்றால், அது எங்களுடைய தந்தை அல்லது தாயாக இருக்கிறார்கள் என்றால் நாம் பதறி என்னவெல்லாம் செய்து விடுவோம். அப்படி ஒரு நடுக்கத்தை நாம் அடைந்து விடுவோம். இத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு நிலைமைக்கு பலர் சென்று விடுவார்கள். கணவனையே நம்பி வாழ்ந்த மனைவிமார்கள் செல்வார்கள், பெற்றோரையே நம்பி வாழ்ந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள்? இத்தோடு எங்களுடைய கதை முடிந்து விட்டது என்ற ஒரு நிலைமைக்கு செல்வார்கள். அதுவே பல வகையான நோய்களை மனிதர்களுக்கு கொண்டு வந்துவிடும். கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த முதலாவது நாள் எமக்கு பெருத்த ஒரு கவலை ஏற்பட்டிருக்கும், உண்மைதான். இதே கவலை ஒரு 10 நாள் கழித்து இருக்குமா, ஒரு 30 நாள் கழித்து இருக்குமா, 2 வருடங்கள் கழித்து இருக்குமா? நிச்சயம் இருக்க. எனவே இங்கு நான் சொல்ல வருகிற விடயம், நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால் சிந்திக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே இப்படி ஒரு மனிதன் யோசிக்கிற பொழுது நிச்சயமாக அவன் பொறுமையை அழகாக மேற்கொள்வான். அதே நேரம் இன்னொரு சிந்தனை துளி, ஒரு விடயம் வருகிறது, அது எமக்கு கவலையை தருகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு விடயத்தை கேள்விப்பட்டு விட்டோம், ஒரு கோணத்திலே நாம் அதனை கேள்விப்பட்டு விட்டோம், அது எமக்கு பெருத்த கவலையை தருகிறது. இந்த நேரத்திலே ஒரு மனிதன் என்ன செய்வான்? அதற்காக ஆக்ரோஷப்படுவான், அடாவடித்தனம் செய்வதற்கு முனைவான், பல்வேறு கோணங்களிலே அதை சிந்திப்பான். அந்த குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலத்திற்குள் எதையோ செய்து முடித்து விடுவான். இது ஒரு மனிதனுடைய நிலை. ஆனால் அதே செய்தி 2 நாள் கழித்து வேறொரு வழியிலே வருகிறது. அந்த வழியை பார்த்தால் அதிலே தான் நினைத்தது போன்று எதுவும் இல்லை. இப்பொழுது சொல்லுவான், என்ன, நான் அவசரப்பட்டு விட்டேன், நான் இப்படி செய்திருக்க கூடாது, அவசரப்பட்டு விட்டேன். இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருப்பது என்றாலே அவசரப்படாமல் இருப்பது, அதுதான் அதனுடைய அர்த்தமா. எனவே ஒரு விசுவாசி பொறுமையாக இருப்பான் அவனுக்கு வரக்கூடிய கெடுதிகளின் பொழுது. எனவே அவன் பல்வேறு பட்ட பிரச்சனைகளை, வந்த பிரச்சனைகளை விட அதற்கு மேலதிகமாக வரக்கூடிய பல்வேறு பட்ட பிரச்சனைகளை அவன் இல்லாமலாக்கிக் கொள்ளுவான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அவனுக்கு நலவாக அமைகிறது என்ற விடயத்தை மிக அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே பாருங்கள், இந்த ஒரு அம்சத்தின் மூலம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதனை மிக அழகாக நாம் புரிந்திருக்கலாம். அவனுக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் இந்த இரண்டையும் அவன் எப்படி முகம் கொடுப்பான் என்பதனை மிக அழகாக நாம் புரிந்திருக்கலாம். அவனுக்கு ஒரு நலவு அடைந்தால் அவன் மிக அழகாக சிந்தித்து பார்த்து அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான், பெருமை அடிக்கக்கூடிய அளவிற்கு செல்ல மாட்டான். அதே போன்று அவனுக்கு ஒரு கெடுதி அடைந்தால் அவன் பொறுமையாக இருப்பான், அவன் தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவன் செல்ல மாட்டான். அதே போன்று இறுதியாக ஒரு ஹதீஸை கூறி நான் இதனை நிறைவு செய்கிறேன். இந்த விசுவாசம் ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் முஃமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃப். அதாவது ஒரு பலமான விசுவாசி பலவீனமான விசுவாசி என்று இந்த விசுவாசத்திலே இரண்டு வகையானவர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலமான விசுவாசி பலவீனமான விசுவாசியை விட சிறந்தவர் அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரியவர் என்று சொன்னார்கள். சரி, பலமான விசுவாசி பலவீனமான விசுவாசி என்றால் யார்? அதற்குரிய அழகான உதாரணத்தை சொன்னார்கள், வஃபீ குல்லின் ஹைரும். ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொன்றிலும் நலவு இருக்கிறது. இன்பத்தை ஒரு மனிதன் ஆசைப்படலாம், ஆனால் அந்த இன்பம் சில நேரங்களில் சடைவை கூட ஏற்படுத்தும். துன்பத்தை ஒரு மனிதன் வெறுக்கலாம், ஆனால் அந்த துன்பம் படித்து தரும் பாடங்கள் அனுபவங்களை இன்பங்களால் படித்து தர முடியாது. இப்படி ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதிலே நலவு இருக்கிறது என்று ஒரு அடிப்படையை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு பயன் தரும் என்று நீ நினைக்க கூடியதிலே நீ அதனை அடைவதற்கு ஆர்வம் கொள், அது எதுவாக இருக்கட்டும். வஸ்தஇன் பில்லாஹ் வலா தஅஜஸ், அதற்காக என்னால் சாதிக்க முடியும் என்று நீ நினைக்காதே, அல்லாஹ்விடம் உதவியை தேடு. நீ ஆசைப்படக்கூடிய உனக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படு, அதற்காக ஆர்வம் கொள், அல்லாஹ்விடம் உதவியை தேடு, மனம் தளர்ந்து விடாதே, நம்பிக்கை இழந்து விடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு உபதேசம். எமக்கு ஒரு விடயம் வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம் என்றால் அதிலே நாம் ஆர்வத்தோடு நம்பிக்கை இழக்காமல் அதிலே முயற்சி செய்கிற பொழுதுதான் எம்மால் 100% அதற்கான சரியான முயற்சியை செய்ய முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக எம்மால் அவ்வாறு செய்ய முடியாது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வினது உதவியை நாம் மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், وَإِنْ أَصَابَكَ شَيْءٌ فَلَا تَقُلْ لَوْ أَنِّي فَعَلْتُ كَانَ كَذَا وَكَذَا وَلَكِنْ قُلْ قَدَرَ اللَّهُ وَمَا شَاءَ فَعَلَ. சரி, இப்படி நீ ஒரு விடயத்திற்காக ஆசைப்படுகிறாய், அதற்காக முயற்சி செய்கிறாய், அல்லாஹ்விடம் உதவியை தேடுகிறாய். இப்படி நீ செல்லுகிற பொழுது உனக்கு அதிலே சில சங்கடங்கள் ஏற்படுகிறது, அதிலே சில சம்பவங்கள் நடைபெறுகிறது, உனக்கு கெடுதியாக அது இருக்கிறது. இப்படி வந்தால் ஃபலா தகுல், நீ சொல்லாதே நான் இதனை இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும், இப்படி இதற்கு நான் சென்றிருந்தால் இப்படி நான் பெற்றிருக்க முடியும், நான் இப்படி செய்து விட்டேனே அப்படி செய்து விட்டேனே என்று நீ புலம்பாதே. நீ சொல்ல வேண்டியது குல் கதிருல்லா வமா ஷா ஃபஅல், நீ சொல்லு இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அல்லாஹ் இப்படித்தான் நிர்ணயித்திருக்கிறான், அவன் நாடிய பிரகாரம் அவன் செய்திருக்கிறான். ஏனென்றால் லவ் என்கிற அந்த வார்த்தை, இப்படி செய்திருந்தால் என்ற அந்த ஆள் என்ற வார்த்தையை இருக்கிறது, இது ஷைத்தானுடைய செயல்களை நோக்கி வாசல்களை திறந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலே மிக அழகாக நாம் முஃமின்களாக இருந்தால் எமக்குரிய ஒவ்வொரு விடயங்களையும் நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற விதத்தை மிக அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி நடப்பான் என்பதனையும் மிக அழகாக இந்த விடயங்களின் மூலம் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்களை நாம் படித்துக் கொள்வதன் மூலம் எமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள், இந்த இரண்டு நிலைமைகளையும் நாம் எவ்வாறு கையாள வேண்டும், இந்த ஒவ்வொரு நிலைமைகளின் பொழுதும் நாம் எவ்வாறு நிம்மதியோடு இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது பொன்மொழிகளின் மூலமும், அதே போன்று அல்லாஹு தஆலா வேத வார்த்தைகளின் மூலமும் எமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். எனவே இப்படியான விடயங்களை நாம் அடிக்கடி படித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான வாழ்க்கை வழிகாட்டல்கள் வேறு எந்த நூல்களிலும் கிடையாது. அல் குர்ஆன் சுன்னாவிலே அது மிக மிக அழகாக பொதிந்து காணப்படுகிறது. இறுதி நேரத்திலே வந்து ஓரிரண்டு வார்த்தைகளை கேட்டுக் கொள்வதனால் இதனால் முழுமையான பிரயோஜனத்தை அடைய முடியாது. எனவே அல்லாஹு தஆலா எமக்கு இந்த அல் குர்ஆன் சுன்னாவின் மூலம் எமக்கு தான் நலவை சொல்லி தருகிறான் என்ற ஒரு விடயத்தை புரிந்து இந்த அல் குர்ஆன் சுன்னா பற்றிய விடயங்களை ஆரம்பத்திலிருந்தே அழகாக கேட்டு பிரயோஜனப்படுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு எமக்கு உதவி செய்வானாக என வேண்டி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அக்கூல கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும்.